அவருக்கோ டெலிபோன் நம்பர் டைரக்டர்ல இல்ல, அன்பிஸ்டர் நம்பர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரே வழி, நேரா அவர் ஆத்துக்கு போய் அவர் ஆத்து டெலிபோன்ல போய் பாக்கறது தவிர அவர் யாருக்கு யாரு கேட்டாலும் மறந்து போயிடுத்துங்கிறார். இவங்க சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடுத்துன்னா அதை ஞாபகம் வருகிறது, இப்படி தானா ஞாபகம் வரணுமே தவிர அதில் பகவான் மறந்து போட்டேன்னா பகவான அறிந்த ஒரு பாகவதர் வந்து அவர் சொன்னா நமக்கு புரியணும். இதுதான் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால விபத்துமா ரியல் விபத்தை எது தெரியுமோனா பகவானை மறக்கிறது. சம்பத்தான என்ன தெரியுமானா மறக்காமல் அவரை ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டான். சம்பன் நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொன்ன பிரகாரமாக லோகத்திலேயே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவனுக்கு பரமாத்ம தத்துவம் புரியல. பரமாத்ம தத்துவம் புரிந்தவனுக்கு அவன் லோக வாழ்றது அவனுக்கு பிடிக்கல, புரியல என்று புரியும் அவனுக்கு. ஆனா அவனுக்கு அது பிடிக்கல. அந்த நில வந்த வாழ்க்கை உபனிஷன், அந்த நில வராத வாழ்க்கை அதை ஞாபகப்படுத்துறதுக்காக கர்மகாண்டம். அதாவது ரெண்டும் பிரயோஜனம் உண்டு, அட் டிஃபரண்ட் லெவல். அதான் சொல்லிட்டு கர்த்திரு கர்ம அதிகிருத விஷயத்த கர்த்திருபோக்திரு ஞானத்தையா நான் இந்த கர்மா பண்ணுவேன், இந்த பூஜையை பண்ணுவேன், இந்த உபாசனம் பண்ணுவேன், இதனால இதை அடைவேன் நினைக்கிறவனுக்கு சுவாபாவிகசிய தது ஏகமேவா அத்விதீயம் ஆத்மை வேதம் சர்வம் இத்தனேன உபமர்த்தி தர்வார். அந்த அறிவு எல்லாம் இந்த அறிவு வந்த பிறகு அவை எழ வேண்டியதில்லை. இந்த அறிவு உபநிடல் அறிவு வந்த பிறகு அவை எல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. ஏன் சுவாமி அப்படி சொல்றேன்? தஸ்மாத் அவித்யாதி தோஷவதை ஏவ கர்மாணி விதி என்று எந்த கர்மாவா இருக்கட்டும், சந்தியாவந்திரத்திலிருந்து ஆரம்பித்து அக்னிஹோத்திரம் வாஜபேயம் சோமயாகம் இவைகள்லாம் யாருக்குன்னு நான் வந்து இன்னும் இதை விட சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கர்மான்னு சொன்னா அதுக்கு ஒரு பலம் இருக்கணும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் இஷுடாக ப்ரூஃப், நான் இதை பண்ணினேன் சார் என்ன லாபம், ஏதோ ஒரு லாபம் இருக்கணும். ப்ரூஃபே இல்லாதனா நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அதை பண்ணணுங்கிற பிலிப்பே இருக்காது. என்ன பண்ணினா அவ்வளவு லாபம் இல்லை சார், பயன்பாடு பண்றது புத்திசாலியா இருக்கிறவர். இந்த கர்மா பண்ணினா அதுக்கு பிரயோஜனம் இல்லையு சொன்னேன்னு வச்சுக்கலாம், அதுல ஈடுபடவே மாட்டான். இதை பண்ணினா என்ன பெனிஃபிட் சம்திங்னு எதிர்பார்க்க வேண்டாம், ஆனா என்ன அதுக்கு பலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பலம் இருந்தால்தான் அதுல ஈடுபடணும். பலம் இல்லாத ஒரு கர்மா யூஸ்லெஸ் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரா? பண்ணப்படாது. அதே விதமாக சோமயாகமோ வாஜபாயோ எவ்வளவு ஹையஸ்ட் கர்மாவா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமான கர்மாவா இருக்கணும், லௌகிகமான கர்மா, அதுக்கு ஒரு பெனிஃபிட்டும் ஒன்று இருக்கணும். ஆனா புதுசாக ஒரு பெனிஃபிட்டும் அடைய வேண்டியதில்லை. என்னிடத்துல மட்டும் நான் தனியாக தனிச்சு இருக்கணும் சந்தோஷமாக நினைக்கிறவனுக்கு அந்த கர்மா தான் வேண்டியது. என்ன மேல ஹையர் லெவலுக்கு போக போக ப்ராப்ளம் தான், நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது இஷ்டமா போயிடும். நாளைக்கு நீங்க கவர்னர் ஆயிட்டோம் வச்சுப்போமே, என்ன ப்ராப்ளம் கவர்னர் பிரசிடென்ட் ஆகிடுச்சு, தெரிஞ்சவராலும் பிரசிடென்ட் சொல்லிக்கலாமே ஆயிட்டேன்னு வச்சுப்போம். எங்க மார்க்கெட்டு போவோம் காய்கறிக்கு ஆட்டுக்காரன் போக முடியுமா? முதல்ல என்னன்னா அவருக்கு எழுதி கொடுக்கும் காலம் ஒரு வாரத்துக்கு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வேற யாரையும் அந்த மார்க்கெட்டுக்கு வரவழைக்க மாட்டான், ஒரே ஒரு கடை தான் இருக்கும். என்னடா செக்யூரிட்டி ப்ராப்ளம், நீங்க வாங்கக்கூடிய கட்ட நீங்க வாங்குற வழியே முன்னாலேயே அவன் செலக்ட் பண்ணி அதுல பாம்பு இல்லாம பார்த்து இன்னும் அது வேட்டிய பொருளை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சுவாதந்திரம் இல்லாத இந்த போஸ்ட் என்ன, அப்புறமே உங்களுக்கு வருத்தம் வந்து அது வந்தபடி அதை விட்டு வர முடியாது, புடிச்சுக்கவும் முடியாது. என்ன விட்டுட்டா மறுபடியும் ஜென்மாவில் இது போல ஆப்பர்ச்சுனிட்டி வருமா? அதோ கடைசியில் ஒரு கர்மாவது சௌக்கியம் மறந்துட்டு போகும் தோணும். சார் அது இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளைக்கும் எதை சொல்லணும்னாலே நாலு பேர் நம்மளை பாக்குறாரு. அதாவது மட்டும்தான் இருக்கிறது. ஒரு கவலை எங்க இஷ்டமாக ராத்திரி 8 மணி நேரம் கிளம்பி ஏதோ நமக்கு பிடிச்சதான கத்திரிக்காய் வாங்கிட்டு யாரும் யாரு பாக்குற நமக்கு நம்மள யாரு பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிருந்தா திவசா கதாக உத்தரவாதம் இருக்கிறதுல அந்த நாள் தான் போயிட்டு போயிருந்தேன். எந்தெந்த கர்மாவை பண்ணி ஒரு உயர்ந்ததான ஒரு பதவிக்கு வர வர அவனுக்கு ப்ராப்ளம் சேர்த்தவர நகமான சுகங்கிறது அவனுக்கு சாந்திங்கிறது கிடையாது. அந்த சாந்தி வேணும்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு இந்த கஸ்மா அவித்யாதி தோஷவதா அவித்யா காமம் கர்ம ஆசை, இதனால இந்த ஆசையை அடைவதற்கு இந்த கர்மாவை பண்ணது, இதை பண்ணி இந்த பலத்தை அனுபவித்து எனக்குடையதான நினப்பு எதற்கு இருக்கோ அவனுக்கு கர்ம காட்டம். அதற்கு மேல அந்த நினப்பு இல்லாமல் தனித்து நான் இருப்பேன் என்று யார் நினைக்கிறானோ அவனுக்கு அத்வைத ஜானம், அத்வைத ஜானவதா அதைவ அவன் அமிர்தத்துவத்தை அமரண தர்மத்தை பிறவி மரணம் இவைகள் இல்லாததான ஒரு நிலையை அடைகிறார். ஆகையால் இது அதை விட 1000 மடங்கு வசதி அப்படி. தத்த
ஏதஸ்மின் அத்வைத அவித்யா பிரகரணே அபியுதயதா தனானி உபாதனானி உச்சந்தே. அந்த இடத்தில் இப்பொழுது அவித்யா பிரகரணத்திலேயே அத்வைத வித்யா பிரகரணத்திலேயே எதற்காக அபியுதய சாதனானி உபாசனானி, ஒரு மனுஷன் தன் லைஃபை ரிசைன் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடியதா உபாசனைகள் சொல்லணும். அதனால இது என்ன பண்றது, வாழறது எல்லோரும் தான் வாழலாம், அவளுக்கு பசித்தா சாப்பிட்டு இருக்கான், குளிர் தான் போட்டுட்டே இருக்க போச்சுக்கிறான், இது யாரு பண்ணணும், சாதாரண தான் வாழணும். நம்ம யோஜனை பண்ணி வரதோ வசதியாக வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கோம், யாரும் பண்ணாது. ஆஹார நிந்திரா பய வைகுராணி சாமான்யமே தகுதிராஜ். நமக்கும் இதர பிராணிகளுக்கும் என்ன வித்தியாசம், இது பகவான் ஆறாவது அறிவை வச்சிருக்கார், நான் இல்லையேன்னு சொல்றேன் வச்சுட்டு இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் ஒரு நாளைக்கு பகவானை எதிர்க்க வந்து எப்போ எத்தனை உங்களுக்கு பகவான் எதிர்க்க வந்தார், எந்த பகவான் வந்து சுப்பிரமணிய சுவாமி வந்தேன்னு உனக்கு ஆறாவது அறிவை கொடுத்துருக்கேன், என்ன யூஸ் பண்ணிருக்கேன், ஒன்னும் யூஸ் பண்ணலே நீங்க சொன்னேன்னு வச்சுக்கலாம். அப்ப அனாசம் யூஸ் பண்ண தெரியல வாங்கிட்டாருன்னா யூஸ் பண்ணலாம், பண்றதுல யூஸ் பண்றேன்னு கேட்கறேன் ஐட்டம் இல்ல, இது வரைக்கும் எதோ வேற அதர்வைஸ் பிஸி, ஒரு விஷயத்துல யூஸ் பண்ணிருக்கேன், நீ இதெல்லாம் இனிமேல யூஸ் பண்றேன்னு சொல்றதுக்காக ஒண்ணு இருக்கணுமோ இல்லையா, ஏதாவது யூஸ் பண்ணிடணுமோ, ஒண்ணுமே இல்லையே. அப்ப நான் மனிதன் சொல்லிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்க, ஒண்ணும் இல்லையே. அதற்காகத்தான் சொல்ற வாழ்க்கையை இப்படியே வாழாத, மனிதன்னு சொல்ற அளவுக்கு நீ வாழணும், அதை வாழறதுக்கு உன்னுடைய லைஃப ரிசைன் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதை நான் சொல்றேன். தஸ்மின் தத்ர ஏதஸ்மின் அத்வைத வித்யா பிரகரணே சொல்லக்கூடிய அம்சமோ மறுபறவை இல்லாததாக சாஸ்வதமான சுகத்தை சொல்லக்கூடியதான சாப்டர் அதிலேயே இருக்கிற பரியந்தம் அபியுதய சாதன அணி ஆதிமுக்கேன உதேதீதி அபியுதய. அபியுதயம் அபியுதயம்னா என்ன, நாம இருக்கிற வாழ்க்கையை இதை விட சொகுசாக பண்ணிக்கிறோம், சொகுசாக பண்ணிக்கிற வாழ்க்கையில மீதி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். டிவி வந்த புதுசு நான் போய் தான் டிவியை ஆஃப் பண்ணணும், இப்ப என்ன பண்றதுன்னு வேண்டாம் வேண்டாம், எட்டி இருந்து சின்னதை தட்டினா தானா மாறிடுறது, இது ஆஃப் ஆகிறது இல்ல, ஒண்ணுதான் ஒண்ணுல இருந்து 101 சேனல் வரிசையா ஒண்ணு ஸ்டார் டிவிங்க என்னென்ன ஸ்டார் ஸ்டார் பிளஸ் என்னென்னமோ பிளஸ் எம்மா விஏ ஒண்ணும் தெரியல, அவாட்டு போயிட்டு கம்ப்யூட்டர்ல போட்டு பாருங்க சார் தேடுறது என்ன, அது சேனலை தானே தேடி கண்டுபிடிச்சு உங்களை காட்டணும், சாங்கியன் பிரதானம் தேடி அது கொடுக்குமா ஆத்மாவுக்கு, அது மாதிரி இவன் கண்டுபிடிச்சுட்டான் சார் டிவியில. ஆனா என்ன ஆச்சு, பிரம்மத்தை சர்ச் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல பாத்தீங்களா, அப்ப வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம முன்னேறிண்டே இருக்கும், இதெல்லாம் இருக்கே தவிர நம்ம ஆத்ம தத்துவத்தை நம்ம இருக்கிற சார் முன்னேறலையே. அதுதான் சொல்றது அபியுதய சாதனானி உபாசனானி உத்தந்தே கைவல்ய சன்னிகிருஷ்ட பலானிக்க அத்வைத அத்வைதாது ஈஷத் விகிருத பிரம்ம விஷயாணி. இது என்ன கைவல்ய சன்னிகிருஷ்டான், வெரி நியர் டு ரீச்சிங் பிரம்ம. இந்த உபநிடத்தில் சொல்ற உபாசனங்கள்லாம் எப்படின்னா ரொம்ப கிட்ட, இந்த திருப்பதி நடந்து ஏறணும்னு நினைப்பேன் திருமலை இல்ல முதல் அந்த முழங்கால் பிடிச்சு தாண்ட வரியந்தம் எனக்கு இருக்கக்கூடிய ஜீவன் பாடம் அதோட காசாயிடும், அதுதான் நடந்து நடந்து எப்ப வருமோ எப்ப வருமோ, இதை தாண்டினா அடுத்தது வந்துருமா, போனவன்லாம் இந்த போய் சொல்லிட்டு இருக்கான், ஒன்றது கூட இல்ல இது தாண்டதான் சார் கஷ்டம், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா, இது தாண்டது கூட எனக்கு எல்லாம் சத்த நாளையோ ஒடுங்கி போயாது, அதுக்கு மேல போயிட்டே இருக்க நடந்துட்டே இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு 4 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு மலர் அதை என்னடா 10 அடி தாண்டினா தெரியும், அந்த அளவுக்கு வந்த பிறகு மனதுக்கு கவலை கட்ட இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த மேல இருக்கக்கூடியதான லெவல்ல இருக்கு இந்த உபாசனை. இது உபாசனை சாதாரணமாக நினைக்காதுங்க, இந்த உபநிஷத்துல சொல்லக்கூடியதான உபாசனைகள்னா அந்த பிரம்மத்தை அறியக்கூடியதான நிலைக்கு ரொம்ப கெட்டது, அது மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபத்தையும் போக்கடித்து தங்களுக்கு வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான சிரவண மனன நிதித்தியாசனங்கள் பலத்தை கொடுக்கக்கூடியதான உபநிஷத்து உபாசனைகள் கேட்டா போதும் அப்படின்னது. கைவல்ய சன்னிகிருஷ்ட பலானே, கைவல்ய மோட்சம் சன்னிகிருஷ்ட பலானே, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதான பலன்களை இருக்கக்கூடியதான உபாதனங்கள். அத்வைதாது ஈசத்விதத பிரம்ம விஷயாணி, இதற்கும் அந்த அத்வைத பிரம்மத்துக்கும் இந்த உபாதனத்தினால் நீங்க அறியக்கூடியதான பிரம்மத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். நீங்க என்ன அருணாம் கருணா தரங்கி தட்சி திருத்தபாசம் பிரவாணதாபம் அனிமாதேரா விரதம் மையோ கை எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். காஞ்சி வரத்து பத்து படம் வாங்கிட்டு அம்மா உட்காந்துட்டு அதுவா சொல்றது. காலமே சூரியோதயத்தை பார்த்தேன்னா உலகம் முழுக்க எப்படி சிறந்ததை ஆள் வியாபிச்சிருக்கோ அதே மாதிரி பிரம்மனா இருக்கு அப்படின்னு என்ன சொல்றது. அருணாம் கருணாகரஞ்சிதாட்டி எங்க பார்த்தாலும் அருண கிரண ஜாலை அஞ்சித ஆசாவ காசா அதான திக்கு எல்லா அதிகளையும் சிறந்ததான கிரணங்கள்னால வியாபிக்கப்பட்டது அப்படின்னு என்ன தனி ஒரு உருவத்தையா சொல்லியிருக்கேன், பட்டு புடவையா சொல்லியிருக்கேன், அதே வாங்கி நீங்க கட்டிங்களோ அப்படி இல்ல. ஆனா விவகாரம் இங்க என்ன சொல்லியிருக்கேன், உலகம் முழுக்க சிவந்ததான ஒரு லைட். அது மாதிரி பிரம்மன் இந்த சிவந்த லைட்டும் இல்லையு வச்சுங்களா நம்ம மனசாக அதை காம்ப்ரமைஸ் பண்ணாது. அப்ப என்ன சொல்லியிருக்கான், ஒரு விதமான கலர்ல சார்ஜத்தை நாம் அறியறதுக்காக சர்வவியாபகமா இருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்தை அவரோஷமாக நாம் அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்க தெரியுமோ, நான் இப்படிப்பட்டதான ஒரு பாவனை எங்க உலகம் முழுக்க அந்த சூரிய கிரணங்கள்னால வியாபித்ததாக நினைக்கவும் அப்படின்னு ஓஹோ இப்படி இருக்கா அதை புரிஞ்சுன்னு வச்சுங்களேன். அடுத்த கடவு சர்வவியாபி ஜனார்த்தனா தானா தெரியும். அதனால அதுல எதை தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கு கிட்ட கிட்ட இருக்கிற விவகாரத்தை உங்களுக்கு புரியும்படி சொல்லக்கூடியதார உபநிஷத்து. அத்வைதாது ஈசத்விகிருத பிரம்ம விஷயாணி மனோமய பிராணசரீரா இத்தியாதீனி அதுபோல கர்ம சமர்த்தி பலானி இதெல்லாம் வாஸ்து உண்டு. ஒரு பத்து காயத்ரி பண்ணா ஆயிரம் காயத்ரி பண்ணின பலம் கிடைக்கும். என்ன காயத்ரி மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு இதுல நம்ம பண்ணக்கூடியதான சின்ன சின்ன ஆகமனம் பண்ணிட்டே இருக்கல. ஆகமனம்னு ஜலத்தை குடிக்கிறது அவன் யாக்கணமா வச்சுக்கணும். வியாக்கரணத்துல சமு ஜலபானே சாது சமுன்னு என்ன பண்றது குடிக்கிறது. அதனால ஆசனம் பண்ண நிறைய தமிழர் தீர்த்தத்தை உள்ளத்துக்கு குடிச்சிருக்கோம். வியாக்கரணம் தான் வச்சிருக்க வேற தரத்துல வாசிக்கல. சமு சாது அவ்வளவுதான் சார் அர்த்தம். ஆமா நேரம் நல்ல. ஆனா இங்க என்ன சொல்றது, ஆசனம்னா தீர்த்தத்தை இருக்கிறது ஒவ்வொரு நாமாவும் சொல்லி அது எச்சு பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பகவத் தியானத்தோட இது பண்ணி ஆனால் சித்த சித்தி ஏற்படுறது. உன்னுடைய மனசாவது வேற வழிகளில் போகாமல் டைவர்ட் ஆகாமல் இங்கே ஒரு இடத்துல நிற்கிறது. அதனால ஆசிரமம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கர்மா படகு முதல்ல ஆசிரமம் எதுக்காக சொல்லியிருக்கேன், வேற எங்கேயோ பார்க்காத இங்க தெரியுதான் அப்படின்னு சொன்னாலும் இல்லையா ஸ்கூல்ல டீச்சர் வந்தேன் அட்டேன்ஷன் அப்படிங்கிறான் அப்படிங்கிறோம். அப்ப குழந்தை எல்லாம் அதே மாதிரி தான் நம்மளை ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தானே ஆசிரமம் இவரை எல்லாம் இங்கே வரைய நமக்கு இந்த உத்தரவு கர்ம சமர்த்தி பலானிக்க கர்மாங்க சம்பந்தினி ஏன் ரகசிய சாமான்யார் மனோவிருத்தி சாமான்யார் இதுவும் ரொம்ப ரகசியம். கர்மாவை பண்ணத்தான் நமக்கு தெரியாது, கர்மாவுடைய அர்த்தம் நமக்கு என்னன்னு தெரியாது, எடுத்து சொல்லணும் தெரியாது. அதே போல மனோவிருத்தி சாமான்யா இதையும் மென்டல் தாட் மாடிபிகேஷன். அதே ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு அதே மனசு நான் தான் புரிஞ்சுட்டு போறேன். ஆகையால் அதுவும் அப்படி இருக்கு இதுவும் அப்படி இருக்கு. ஆகையால் இந்த வழியாக எட்டாத தத்துவத்தை புரிய வைக்கிறேன்னு பாக்கிறது உடனடி. யதா அத்வைத ஜானம் மனோவிருத்தி மாத்திரம் நம்ம மனசினால்தானே இப்படி அத்வைத ஜானத்தை அறிஞ்சுக்கப்படுறது. ததா அன்யான்யபி உபாசனானி மனோவிருத்தி ரூபாணி இத்தியஸ்தி சாமான்யம். அதே விதமாகவே இங்க இருக்கக்கூடியதான உபாசனைகள்லாம் மனோவிருத்தி ரூபமா இருக்குங்கிறதுக்காக இதன் வழியாக அதை சொல்லி கொடுக்கணும். தத்தரிய அத்வைத ஜானானாம் உபாசனானாம் த விசேஷ. அப்ப உபாசனைங்கிற ஞானங்கிற வித்தியாசம் இருக்கா போல லோகத்துல சொல்லிக்கிறாளே சார். உத்தது சுவாபாவிகசிய ஆத்மனி அக்ரியே ஆத்மா வந்து ஒரு கிரியையோட கூடியில சாந்தம் சுவமத்தை தந்தபத்தம் மன்னியந்து சாந்தம் அறுத்தது. அது அத்தியாரோபித்திய மருத்தாதிகார கத்திரியா பல விஜயானத்திய நாமாத்திய ஆரோபம் பண்ணிட்டு இருக்கோம். நாம இப்படி இருந்துட்டு இருக்கோம், ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்கோம், நல்லா படிக்கணும், பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும், குழந்தை எல்லாம் பாருங்க பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், இப்படி சார்ஜ் அக்கௌண்டா இருக்கணும். ஏன்னா அவங்க லைஃப் ரொம்ப சுலபமா இருக்கு பாருங்க. போன இடத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லயே இருக்கணும். நீயா காசு கொடுத்து செலவு பண்ணி இல்லன்னு கம்பெனி காசுல நம்ம இருக்கணும். என்னதான் நினைக்கிறான் பத்தல யாரு கணக்கு யாரோ செலவு பண்ணா யாரோ பண்ணா இவன் அதான் நேரம் டிக் பண்ண மாட்டான். அது கோணல டிக் பண்ணணும். அது பென்சில் டிக் பண்ணா அது ஒரு அர்த்தம், பேனால டிக் பண்ணா ஒரு அர்த்தம், சிவப்பு பேனால டிக் பண்ணினா அர்த்தம், சிவப்பு பென்சில் டிக் பண்ணினா ஒரு அர்த்தம். அது அவளுக்கு தான் தெரியும் பரிவாரம். அவன் பார்த்திருக்கேனா நான் பார்க்கவே இல்லையா எல்லாம் ட்ரேட் சீக்ரெட் சொல்லப்படுறேன். ப்ரொஃபஷனல் சீக்ரெட் எல்லாம் கேட்கப்படாது வேற பொருட்கள். அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில லைஃப் சந்தோஷமா இருக்கணும் இப்படின்னு நினைக்கிறாரோ இல்லையோ. நினைக்கிறது தப்புன்னு சொல்லல உபநிடத்து. என்ன இவை எல்லாம் நாம் இருக்கணும்னு நினைச்சிருந்து அப்படி வரணும்னு சின்ன வயசுல இருந்து அந்த வழியா சுவாபாவிக தைவீசர் இவனுக்கு ஏற்பட்டதான ஒரு ஆசை. அதனால அத்தாரோபி கத்தியா தன்னையிலேயே தான் ஆரோபணம் பண்ணிட்டு கர்த்தாதி கிரியா பல பேத விஜயானத்தை நான் இதை செய்வேன் இதை படிப்பேன் இதுக்கு முன்னுக்குறேன் இந்த டைட்டில் வாங்குவேன் அதுக்கப்புறம் நான் இப்படி நடந்துட்டேன் வாழ்க்கையில் எல்லாம் நீ பண விஷயத்தில் தான் இருக்கிறது அத்தியாத்ம விஷயத்தில் இல்ல. இது அந்த விஷயத்தில் அப்படி இருந்தேன் தானே அவனுக்கு நிவர்த்தகம் அத்வைத ஞானம் அது போரும், அதோட இருந்து சாஸ்திரமாக ஒரு ஆனந்தம் அனுபவிக்க மாட்டேன். அதை அனுபவிக்கிறது ஆத்ம தத்துவம் ஒண்ணுத்தான் சொல்றதுக்காகத்தான் இந்த அத்வைத ஞானம். ரஜ்வாதவிவ சர்பாதி அத்தியாரோப லட்சண ஞானத்த பயத்துல பாம்பு இருக்கு, பூமியினுடைய வெடிப்பு இருக்கு, ஜலத்தினுடைய தார இருக்கு, இப்படி எல்லாம் நினைச்சு நினைச்சு பயந்தவனுக்கு ரஜ்வாதி ஸ்வரூபன் வெறும் கயலுன்னு தெரிஞ்சின்ற பிறகு அந்த நடுக்கமெல்லாம் இருக்கா எப்படி இல்லையோ அதே விதமாக ரஜ்வாதி நிச்சய பிரகாச நிமித்த. ஆனா உபாசனம் என்ன? இது ஞானத்தினால ஏற்படுறது. கயத்தினுடைய அறியாத்தினால ஏற்பட்ட பயகம்பாதிகள் நிவர்த்தி எல்லாம் கயத்த ஞானத்தினால ஏற்படுறது உபனித ஜானம். உபாசனம் பண்ணினா என்ன? யதா சாஸ்திரம் அற்பிதம் சிந்திதாலம்பனம் உபாதாய ஆத்துல சாலகிராமம் இருக்கு, அதை பூஜை பண்ணினா என்ன? பணமா கொட்டும், கொச்சமா இருக்கலாம், எல்லா கவலையும் இருக்காது. இப்படி எல்லாம் சொன்னா என்ன? அதை பண்ணிட்டே இருக்கான். சாஸ்திரம் என்ன சார்? கல்லுல போய் பகவான சொல்லலாம். எல்லா பகவானும் கல்லத்தான் சார், பதரியை தவிர அங்கே பதிரி சாஸ்திரம் மரத்துல எல்லாம் கல்லத்தான். அதுக்காக பகவான கல்லுன்னு சொல்லடா தப்பு, பகவான் கல் இல்ல, ஆனா அந்த கல்லுல பிராண பிரதட்சம் பண்ணி பகவானா உபாசிக்கணும். நீங்க பாக்குறது என்ன பண்ணிட்டு இருக்க? கல்லத்தான் பாக்குறாரு. ஆனா யதா சாஸ்திரம் சாஸ்திரத்தில் இருக்க கல்ல நம்பாதீங்க சமர்ப்பிதம் கிஞ்சிதாலம்பனம் உபாதாய சாஸ்திரத்துல சால கிராமம்னு பார்க்காத, இது சால கிராமத்தை வச்சுட்டு பகவான தியானம் பண்ணுன்னு அதான் உபாசனம். உபாசனம்னா வெறும் பேப்பர் தானே சார்ந்து தரக்கூடாது. ஏழு மலையான் போட்டிருந்தாங்க கணக்குல போட்டுக்கிறோம் பதிலாம். எல்லாரும் நடுங்குற தெய்வம் வரும் விவகாரம் என்ன? ஒரு அபசாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. வட்டி காலத்துல வரும் இவருடைய அக்னி என்ன? போன ஜென்மம் அவரே ஏழு மலையான் கடன் வாங்கிட்டாங்க. எந்த பேங்க்ல வாங்கினாரோ எந்த தெரியும். அவர் வந்து ஊர்ல இருக்கிற எல்லோருடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களையும் தீர்த்து வைத்தாலும் அவருடைய சம்பாதனை எல்லாம் என்ன ஆச்சு? என்ன லிக்விடிட்டி கரண்டோ என்ன பிராரம்பமோ தெரியல, என்ன ஆச்சு? அவர் வட்டிக்கே தெரியாது. இவனுக்கு அஜ்ஞானம் எந்த அளவுக்கு பகவான் மேல ஆரோபணம் பண்ணியிருக்கான் ஒன்னும் தெரியல வருது. அப்படி அதற்காகவே ராத்திரி பகல தூக்கமே இல்லாம 12 மணி 1 மணி வரைக்கும் தரிசனம், வெர்லை மாணி விஷ்ணு தரிசனம் 3 மணிக்கு சாமி தூங்க மாட்டாரு. அவ்வளவு சம்பாதிச்சாலும் போறல சார் இந்த வரத்துக்கு புரியல. இருந்தாலும் இந்த அளவுக்கு நினைச்சுன்றது எந்த அளவுக்கு அஜ்ஞானம் நம்ம சுவாமி மேல போட்டோம் பாரு. அத என்ன சொல்றது? அந்த பகவான ஒரு பேப்பர்ல போட்டோம், பேப்பர்னு பாக்குறா சொல்றது, பேப்பர்னு பாக்காத ஏழுமலையான்னு பாரு. ஏழுமலையும் லைஃப் அண்ட் பிளண்டோ இருக்காருங்க, இல்ல வெறும் பேப்பர் தான் இருந்தாலும் கணக்குல போட்டுக்கிறேன். ஏன் சாஸ்திரம் அப்பா இந்த பொம்மையை போட்டா அந்த பகவான் ஞாபகம் வராது அப்படின்னு ஒன்ன பார்த்து இன்னொன்னு தெரிந்து கொண்டு அதனால பலம் அடையிறது அடையிறது எனக்கூடியதான் நிலை இருக்கோ அதுக்கு உபாசனம். இருக்கிறத இருக்கும்படி பார்த்து மனசு நிம்மதியை அடையிறது ஞானம். இதாக உபாசனம் யதா சாஸ்திரம் அர்ப்பிதம் சிங்கிதாரம்பனம் உபாதாய தஸ்மின் சமான சித்த விருத்தி சந்தான கரணம். அங்கேயும் பகவான 4 மணி நேரம் லைன்ல நின்று ஜரகண்டி கிட்ட போனது. அப்போ பார்த்து இங்கே அங்கேயும் சண்டை போடுறான் பதில் அவன. அப்ப அந்த 2 நிமிஷம் ஆகும் வேற எங்கேயும் பார்க்காம பகவான தியானம் பண்ணுங்கிறத அதான் சமான சித்தவருத்தி சந்தான கரணம். வேற எந்த எண்ணமும் இல்லாமல் அவ்விரண்டு நிமிடம் பகவான பாக்குறது. அதே போல உங்க மனசுலயும் எப்பொழுது நீங்க தியானம் பண்றீங்களோ கண்ண போடுறீங்களோ 2 நிமிடம் பகவான் முன்னால கண்ணுக்குள்ள தோணினாரே ஆனால் மனசுல அதுதான் சமாதி. அந்த சமாதி வர சந்தர்ப்பத்தில் வேற எந்த எண்ணமும் இல்லாமல் பகவானை உள்ள பார்க்கறதற்கு அதுதான் உபாசனம். தத்விலட்சண பிரத்ய அனந்தரிதம் அந்த எண்ணத்தை தவிர இன்னொரு எண்ணம் வராமல் அதையே பார்க்கிறதற்கு அது உபாசனம் அப்படின்னு உபாசனம் ஞானம் அதை சொல்லி. இப்ப அந்த ஞானத்தை நமக்கு வரவழைக்கிறதுக்காக மேல இருக்கக்கூடியதான உபாசனங்கள் சொல்றது அழகான உபாசனத்தை சொல்லக்கூடியதான பிரகரணம். இன்னைக்குதான் சுத்தாந்தோஜனத்தை ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய நடத்தப்படாது உபாசன பிரகரணம் வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கோம். இது மேலாக நாளைக்கு ஆரம்பிக்கிறோம். முதல்ல உபாசனையை ஆரம்பிச்சிருக்கு. உபனிஷத்து பார்த்தோம், அர்த்தம் நமக்கு ஞாபகம். உபனிஷத்துனா அறிவுன்னு அர்த்தம். எந்த அறிவு வந்த பிறகு மனிதனுக்கு இன்னொரு பொருள் வேணும் என்ற தோற்றம் இருக்காதோ அந்த அறிவுக்கு உபனிஷத்து. சம்சாரத்துல இனிமேல அது வேணும் இது வேணும் எனக்கு கூடுவதான ஒரு ஆசை எல்லாம் எந்த அறிவு வந்த பிறகு இருக்காதோ அந்த அறிவுக்கு உபனிஷத்து. அந்த அறிவு வந்த பிறகு இன்னொன்னு வேணும்னு தோணாது, இன்னொன்னு வேணும்னு தோணாததுனால நம்ம கவலை இருக்கேன். அதனால் சாந்தாரிதமான சகல திட்ட நிவர்த்தியை கொடுக்கக்கூடியதான அறிவுக்கு உபனிஷத்துன்னு அது சத்துனாலே அந்த அர்த்தம். உபானின்னு ரெண்டு முன்னால பிரதிச்சிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? உபான கிட்டன்னு நீனா நிச்சயமாக அந்த அறிவை நிச்சயமா கொடுக்கறது. அந்த அறிவு இப்பவே கொடுக்கறது, ஒரு 10,000 என்ன அளவில் கொடுக்கறதுன்னு இல்லை, இப்பவே கொடுக்கறது. கொடுக்குமா கொடுக்காதான் இல்லை, நிச்சயமாக கொடுக்கும். அப்படிப்பட்டதான ஒரு அறிவுக்கு உபனிஷத்து. அந்த அறிவை கொடுப்பதனால் இந்த புத்தகத்துக்கும் உபனிஷத்து. ஏன்னா அந்த அறிவானது தானாக கொடுக்க முடியாது, அந்த அறிவு ஏதோ ஒரு வழியாகத்தான் உங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு ஒரு சாதனம் வழியாகத்தான் கொடுக்கணும். பால் வாங்கிட்டு வான்னு சொன்னா ஒரு பாத்திரத்தானே பால் வாங்கிட்டு வரேன், திரும்ப அப்படியே வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. அதே இதுனா இவருக்கு அறிவூட்டணும். ஏன்னா அறிவூட்டுறதுக்கு ஒரு சாதனம் வேணும். அது என்ன சாதனம்? உபனிஷத்துங்கிற சாதனம், இந்த கிரந்தம்ங்கிற ஒரு சாதனம் வழியாக நமக்கு சொல்றார். ஆகையால் இந்த கிரந்தத்துக்கே உபனிஷத்துங்கிறது. அதோட இல்லாமல் அநேக விதமான துக்கங்கள் இருக்கிறதோட இல்லாமல் இவர் வந்து சம்சாரத்துல சம்சாரம்னா நேற்று சொன்ன பரந்தண்ணிலிருந்து மரண பரியந்தம் சம்சாரம் மட்டும் இல்ல, பறக்கிறதுக்கு முன்னாலேயும் மரண அனந்தரமும் இவருக்கு ஏற்படக்கூடியதார எல்லா கதியும் சேர்ந்துதான் சம்சாரம். ஆகையால் மரணானந்தரம் ஒன்னு தட்சிணாயன மார்க்கத்துல சொர்க்கலோகத்துக்கு போறதோ, அல்லது உத்தராயண மார்க்கத்துல பிரம்மலோகத்துக்கு போறதோ, அல்லது ஒரு மார்க்கத்துக்கும் போகாமல் இங்கேயே ஆத்ம தத்துவத்தை அடைகிறதோ அத்தனையும் இதை சொல்றது. சில சமயத்துல சில பேர் சர்க்காதி லோகங்களுக்கு போற, அங்க கொஞ்ச நாள் இருக்கா திருப்பி வந்துடுறான். போறப்பவும் நன்னா இருக்கு, வரப்பவும் நன்னா இருக்கு, கொஞ்ச நாள் ஆனா நமக்கே சிரமமா இருக்கு. என்ன சார் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்து சாஸ்திரமாக ஓரடத்துல இருக்கும் ஒரு ஆசை வருது பத்துல. அப்படிப்பட்டதான அவளுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்டேஜ் உபாசனம். இந்த கர்மா பண்ணி நம்ம ஏன்னா அப்பப்ப சொர்க்கலோகத்துக்கு போகணும், ஒரு ஜென்மாருமே சொர்க்கலோகத்துக்கு போகணும். சொர்க்கலோகத்துக்கு ஒரு 10,000 வருஷம் அதுக்கப்புறம் திரும்பி வரணும். இந்த 10,000 வருஷம்னு சொல்றமே தவிர அந்த சுகத்தை அனுபவிக்கிற காலத்துல 2 நாள்ல ஆனா அவ்வளவு தெரியணும். அழகா இருக்கிற காலத்துல போயிடும். 4 மணி நேரம் 7 மணி நேரம் பாக்குறதுக்காக கியூல நிக்கிறேன், நாடு பாதியிலேயே வெளியில வர முடியாது. அதாவது அந்த பெட்டிட்டு போட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். அங்க போனா என்னன்னா 2 செகண்ட் உள்ளது போறப்பவே நமக்கு கோவிந்தா வட்டி காசுவாடா கேட்கல, ஜரகண்டி தான் கேட்கறது. அதற்கு பிறகு இன்னொரு கவலை என்னன்னா இந்த லைன்லயாவது லட்டு லைன் இதை விட மோசமேங்கிறான். நீங்க 4 பேருக்கு வந்து லட்டு கொடுத்தாதான் நீங்க திருப்பதி போனேன்னு நான் ஒத்துக்கிறேன், மொட்டை எடுத்துட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். லோகத்துல அப்படித்தான் இருக்கு லோகத்துல. அப்ப வேற என்ன இருக்கு, நமக்கெல்லாம் எது சுகமாக இருக்குமோ அந்த சுகத்தை பார்க்கும்போது கான்செப்ட் ஆஃப் டைம் நமக்கு வேகமாக போயிடுறது. ஆனா ரொம்ப நாள் அங்க இருந்தாலும் 10,000 வருஷமா இருந்தாலும் வெகு சீக்கிரமா முடிஞ்சா போதும். இப்பதானே ஆரம்பிச்சு லெக்கர், அதுக்குள்ள முடிச்சுட்டு லெக்கர், இந்த உடம்பு சரியா இல்லையா? இல்ல இல்ல, 1 மணி நேரம் போகும் அது சொன்னேன். இருந்தா என்ன சொன்ன, நீங்க அதுலயே லயமாயிட்டேன். இது உத்தரவிட்டது மாதிரி இல்ல, இது கதை மாதிரி இருந்தது தரணும். சொன்ன அதுக்கு எப்படி இருக்கும் பத்தில உபனிஷத்தான ஒரு கதைதானே இருந்தது. அவங்க அழகா ரசமா இருந்தது, என்ன டைம் போறது தெரியல. அதுவே ரொம்ப டிலே ஆறா போல இருந்தது. என்ன அர்த்தம்? நம்மளால பொறுத்துக்க முடியல. ஜூன் வாரத்துக்கு முன்னால 4 அட்டாச்மெண்டா எப்படி எரியலாம் திருட்டாந்து சொன்னாதானே புரியறது. அப்ப அது என்னடா, அதை தாங்க முடியல இவனால. என்ன அவன் 2 செகண்ட் எடுத்துட்டாரம், 1 நிமிஷம் எடுத்துட்டாரம், அந்த 1 நிமிஷமே ஒரு யுகம் மாதிரி காணப்படுறான். அதனால சொர்க்கலோகத்துல இவன் இருக்கிறவனுக்கு 1,000 வருஷம் இருந்தாலோ 10,000 வருஷம் இருந்தாலோ அங்க அதிக போகமா இருக்கிற காரணத்தினால் அது சீக்கிரமா ஆனா போல இருக்கான். திருப்பி இறங்கி வரும், இறங்கி வந்த பிறகு ஏதோ ஒரு அகம் பண்றான், மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு போறான். இப்படி போயிட்டு வந்து போயிட்டு வந்து கொஞ்ச நாள் ஆனா அவனுக்கு வைராக்கியம் வேண்டாம் சொல்ல. அக்னேன வித்வான் போயிட்டு போயிட்டு திரும்பி வர ரூட் வேண்டாம் எனக்கு. சின்ன குழந்தைகள்லாம் புதுசா ஸ்கூட்டர் வாங்கினா ஒரு ரவுண்ட் அடிச்சுருவாங்க, சரின்னு ஒரு ரவுண்ட் முதல்ல ஒரு தெருவு மட்டும் அடிச்சுருவோம். இப்ப என்ன சின்ன ரவுண்ட் வேண்டாம், பெரிய ரவுண்ட் அடிச்சு. அதே மாதிரியே இந்த சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு இறங்கி போயிட்டு போர் அடிக்கிறது சுவாமி. அப்ப என்ன பண்ணணும்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடியதான ஒரு வழியை சொல்லிக் கொடுங்க. நம்ம எப்படியோ குழந்தைகளுடைய மனசு அதே மாதிரிதான் நமக்கு வயசு அச்சை தவிர மனசுல என்ன அப்படித்தான் இருக்குங்க. அவ என்ன ஆச்சுனால ஓஹோ அதற்கு மேல உபாசனம் பண்றேன். உபாசனம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? இந்த ஒரு பொருளை தாங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த பொருளையே நினைக்கிறது. இன்னொரு எண்ணம் நடுவில் குறுக்கிடாமல் சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரமாக அதையே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு உபாசனம் என்று பெயர். உபாசனம் சமீபத்தில் இருத்தல். நாம் எந்த பொருளை தியானம் பண்ணிட்டு இருக்கோமோ நம்ம மனசை அதனுடைய சமீபத்திலேயே நிறுத்தி வைக்கிறதுக்கு உபாசனம் வந்து அந்த சமீபத்திலேயே இருக்கிற மனசு கொஞ்சம் ஏன்னா எங்கேயோ போயிடும். ஏதோ ஒன்னு ஆரம்பிச்சோன்னு இருக்கிறதுனா திரையில இறங்கியே போயிடுவார் மனசு. அதனால போயிருக்குன்னா அதை திருப்பி நம்ம மனசுல இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு அது ஒரு 5 நிமிடம் ஆயிடும். அதுக்குள்ள காசு நாம பாதி ஆயிடும். அப்ப என்ன முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. இதே சுந்தரகரணம் ஆரம்பிக்கிறதாக ஒருத்தர் சொல்லிவிட்டார். நீ பாதி சட்டத்துல பேசப்படாது. முதல் சர்க்க ஆரம்பித்தார் அது என்னடா சின்ன கடைசியில் ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. அதுக்குள்ள நடுவில் யாராவது குழந்தை அப்படின்னா முதல்ல படிக்கணும். திருப்பியும் பாதி சர்க்க ஆயிடுது. திருப்பி ஏதோ ஒண்ணு வந்துருது. திருப்பி என்ன திருப்பியும் படிக்கணும். என்ன ஆச்சுன்னு சுந்தரகரணம் முதல் சொல்றதுல இருக்குன்னு ஜெல வந்தேனா. அதே விதமாக இவராக சேர்த்து வச்சிருந்ததான சில நியமங்கள்னால கட்டப்படுறா போல உபாசனம் உபாசனம் என்ன அர்த்தம்? தான் சாஸ்திரத்தினால எதை சொல்லப்பட்டதோ அந்த நேரத்திலேயே மனத்தை நிறுத்தி வைத்தால் அதுக்கு உபாசனம் இருந்தது. ஆனால் இருக்கும் பொருளை இருக்கும்படியே நினைக்கிறது அறியிறது பட்டதா அதுக்கு அறிவு இருந்தது. இந்த உபநிஷத்துல என்ன சொல்றது? இருக்கிற பொருளை இருக்கும்படி அறியுங்கள். அந்த அறிவுக்குத்தான் ஞானம் இருந்தது. அந்த அறிவு எப்படி வரும்? சிரவணத்தினாலையும் மனநத்தினாலையும் நிதித்தியாசனத்தினாலையும் வரும். அதற்காக அந்த அறிவை சொல்லக்கூடிய வந்த உபனிஷத்தானது கர்மாவையும் சொன்ன பிறகு உபாசனத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல எதற்காக சுவாமி இதையே சொல்றது? உபாசனத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. சாஸ்திரத்துல ஒன்ன இன்னொன்னா அறியின்னு சொன்னதுக்கு உபாசனம், இருக்கிறத இருக்கும்படி அறியின்னு சொல்றதுக்கு அறிவுன்னு பேரு. ஆனா இங்க உபாசனம் எதற்காக சொல்றது உங்களுக்கு? அந்த அறிவு இருக்கு உங்களுக்கு, உபநிஷத்தினால ஏற்படக்கூடியதான பிரம்ம ஜானம் இருக்கு. அது வெரி டிஃபிகல்ட். இந்த மனசானது அதை அறியறதுக்கு தகுந்ததான ஒரு நிலை இன்னும் பெறல. ஏன் பெறல? உங்க மனசானது ஸ்தூலமான பொருளை பார்த்துத்தான் வழக்கத்தை அடைந்தது. அதுக்கு கிராஸ் ஆப்ஜெக்ட் வேண்டியிருக்கு. அதை பார்த்துத்தான் அதுக்கு அந்த ரெக்வசிட் ட்ரைனிங் இல்லை. நம்ம கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தார். டைமண்ட்ஸ் எல்லாம் வரிசையை கொண்டு வந்து கொடுத்தேன். உங்களுக்கு வேண்டியது எடுத்து போன காசு கொடுத்து பெரும் என்ன அவர் பாட்டுக்கு என்ன பண்ண பெல்ஜியம் கட்டிங்கிறார் ப்ளூ டீன்ஸ்ங்கிறார் என்னமோ சிலிண்டர் என்ன நமக்கு எல்லாம் ஒண்ணு கடையில் இது எடுத்து என்ன சாப்பிட வேதாந்த மாற்றங்கள் நன்னா தெரிகிறது. என்ன என்னாச்சுனர் நீங்க எதை எடுத்துக் கொடுத்தா கிளாஸ் பீஸ்ங்கிற நல்ல பிரகாசமா இருக்கிறது நான் எடுத்துக்கொடுத்த நீ என்னடா இப்படி சொல்றேன்? அதான் வித்தியாசம் எனக்கும் உமக்கும். என்னாச்சு? எனக்கு இந்த டைமண்ட பார்த்து எது நல்லதுன்னு பாக்குற அறிவு எனக்கு இருக்கு. உங்களுக்கு பிரம்மத்தை தான் பார்க்க தெரியும், டைமண்ட் தெரியும். அப்புறம் இந்த நையாக்கிற பக்கம் புருதேவி கல்லு தான் புருதேவிதான் இது அதுவும் பிரகாசிக்கிற கல்லு தானே போ அப்படின்ட்டு ஒரு பொருளை பார்க்கணும்னா அதை பார்த்து அறிவதற்கு வேண்டியதான ட்ரைனிங் எப்படி வேண்டியிருக்கோ அதே மாதிரி பிரம்மத்தை பார்க்கறதுக்கு மனசுக்கு ஒரு ட்ரைனிங் வேண்டியிருக்கு. அந்த ட்ரைனிங்க்கு என்ன பேரு? கான்சென்ட்ரேஷன். சாதாரணமான மனசால் அறிந்தால் அது அறிய முடியாது. அதுக்கு மனசுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் வருது. அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல சொன்னா கான்சென்ட்ரேஷன் புரியுது. சம்ஸ்கிருதம் ஏகாக்கிரம். ஏகாக்கிரம் ஒரு முனையான ஒரு மனசு. இந்த மனசுக்கு 5 நிலைகள் இருக்கு. விட்சிப்தம்னு ஒன்னு இருக்கு, நித்ரான்னு ஒரு நிலை இருக்கு, அவைகள்லாம் ஏகாகிரம்னு ஒரு நிலை இருக்கு, சமாதினு ஒரு நிலை இருக்கு, மூடம்னு ஒரு நிலை இருக்கு. இந்த சித்த விட்சிப்த மூட ஏகாகிர சமாதி அப்படிங்கிற நிலையில ஏகாகிரம்னு ஒரு நிலையாவது நமக்கு வந்தாதான் அது புரியும். அதோட இல்லாமல் இந்த பிரம்மமானது ஒரு சப்தத்தினால சொல்ல முடியும். சப்தத்தினால இது என்னதுன்னு எடுத்து நம்ம சொல்ல முடியாது. சொல்றது எப்படி சரி சொல்லணும்? வார்த்தையாலதான் சொல்லணும். நமக்கு மீடியம் எது? வார்த்தையால தான் சொல்ல முடியும். வார்த்தையால சொன்னா வார்த்தைக்கு எது பொருளோ அது சொல்லலாம். வார்த்தையால சொல்ல முடியாத விஷயத்தை எப்படி நான் சொல்றேன்? அதான் இங்க ப்ராப்ளம். அத்வைதத்துல ப்ராப்ளம் என்ன? உபநிஷத்துல ப்ராப்ளம் என்ன? தான் எதை சொல்லணும்னு விரும்புறாரோ அந்த சொல்லக்கூடிய விரும்பக்கூடியது சொல்ல விரும்பிய பொருளை சொல்வதற்கு தகுந்ததான வார்த்தை இல்லை. எப்படி சொல்றேன்? அது எப்படி உலகத்துல இருக்குமா? ஒரு குழந்தை கேட்டது வெக்கம்னா எப்படின்னு கேட்டது சொல்லுங்க பாக்கலாம். நீங்க வெக்கப்பட்டு சொல்லும் போனர் தாத்தாவுக்கு வெக்கம் எப்படி வரும்? வயரவர் இருக்கவோ 65 வயது தாத்தா குழந்தையோ கேட்கறது வெக்கம்னு சொன்னாரே பக்கத்தாத்துல அந்த வெக்கம்னா என்னது அப்படின்னு கேட்டார் தாத்தா வந்து. அது எப்படி அது சொல்ல முடியாதுன்னா வெக்கம் தான் அது வெக்கம் தான் இல்ல இல்ல அது எப்படி அது வெக்கப்பட்டா தான் தெரியும் உனக்கு தானா தெரியும் தானா தெரியறதுல இப்ப எனக்கு அர்த்தம் வேணுங்கிறது மாடர்ன் கேர்ள் அர்த்தம் வேணும்னு சொன்னா சொல்லித்தானே ஆகணும் எப்படி வெக்கப்பட்டு காமிங்கிறது வெக்கப்பட்டு காமின் வெக்கம் எப்படி வர்றது அடியா ஒரு உத கூட அடிப்பட்டு காமி கேட்கறது முடியாது சில பொருளை அவனவளுக்கு அனுபவத்துக்கு வந்தா தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு அர்த்தம் நாம் உணர்வோம் ஆனா எடுத்து காட்ட தெரியாது அதே போலயே பால் திதிப்பா இருக்குன்னா சக்கரை திதிப்பா இருக்குன்னா திராட்சைப்பழம் திதிப்பா இருக்குன்னா எல்லாம் திதிப்பு திதிப்புங்கிறே இந்த திதிப்புக்கும் அந்த திதிப்புக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டான் ஐயோ அவ்வளவுதான் இதுவும் திதிப்பு அதுவும் திதிப்புன்னு தெரிகிறதே தவிர இவ்விரண்டு திதிப்பு இடத்துல இருக்கக்கூடியதான வேற்றுமை என்னன்னு கேட்கல இது வேற திதிப்பு அது வேற திதிப்பு அதனால தான் சொல்லிட்டு இருக்க அந்த வேறங்கிறது என்னன்னா தர சத்தியாதி ஆட்சாதம் சத்தியம் அப்படின்னா உங்க வார்த்தைகளுக்கு இருக்க லிமிடேஷன் அந்த லிமிடேஷனுக்கு மேல உங்களால வார்த்தையால் சொல்ல முடியாது அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதை சொல்றதுக்கு சம்திங் மோர் இஸ் நீடட் சாதாரணமாக இருந்தாலும் ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்த சமயத்தில் அதை சொல்லணும் அந்த சந்தர்ப்பத்தை சேர்த்து உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக அதை பார்க்க தெரிஞ்சதான ஒரு நிலை உங்களுக்கு வரணுமே ஆனால் அதற்காக உபாசனை உபாசனை என்ன பண்றது உங்களை அந்த ஆரம்பிச்சிருக்கோம் வாழ்க்கையில கட்டம் மனுஷன் தானே ரொம்ப விண்பவர் இருக்கு அது இருக்கு இது இருக்கு சொல்லுவான் கொஞ்ச நாள் ஆனா வளர்ந்துவம் அஜதே கைவ கதா தெரியும் ஜென்மாரம் மறக்க முடியாது என்ன இருந்து வளையாதது எதுன்னு கேட்டான் இருமுறைகள் சாதாரணமாக வளையாதது ஒத்துட்டேன் ஆனா அந்த இரும்பைய கொஞ்சம் நெருப்புல போட்டு உங்கள்கிட்ட ரெண்டு அடி அடிச்சா நானா வளையறதோ இல்லையோ ஆமா எப்பவோ நெருப்புல போட்டு எப்பவோ ரெண்டு சமட்டைகளை அடிச்சா இரும்பு வளையறது அந்த ஆத்மா எப்பொழுதும் துக்கத்தினால வாழ்கிட்டே இருக்கான என்னைக்கு துக்கம் இல்லை பார்ப்போம் கவலை இல்லாத நாள் ஒண்ணு யாராவது சொல்ல முடியுமா இல்ல ஆத்துல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இல்லாத நாள் சொல்ல முடியுமா அது எப்படி வருதுன்னு தெரிகிற நீங்க எது நினைக்கிறே எது நினைக்கல எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியல அப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் மனசுல கவலைப்பட்டுட்டே இருக்கு அப்படிப்பட்ட அவனுக்கு விருப்பவர் போகாம எப்படி இருக்கும் அவனுக்கு இருக்கு அதே ஜாஸ்தி ஏதோ உட்கிட்டு கேட்கவேன்னு வந்தானே போகணும்னு விவகாரம் முழுக்க என்ன அத்தனை நாளுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது சுவாமி இப்படி இந்த மனசானது நீக்கா போயிட்டே இருக்கு இவனுக்கு என்ன பண்ணலாம் வேதம் தான் கேட்கணுமேனால் அவனுக்கு வயத்துல பத்தி இருக்கப்படாது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கப்படாது ஓரளவுக்கு வந்தானா அதுக்கப்புறம் எல்லாமே சுகமா சத்தல் ஒத்தமாக நான் பண்ண சொல்லல இருந்தாலும் கை நகர்ல கால் நகர்ல நடக்க முடியல கண்ணு கேட்கல காது கேட்கல கண்ணை பார்க்க முடியல அப்படின்னு இருக்கிறவனுக்கு என்ன வேதம் போகும் போமா என்ன பண்ண ஓரளவுக்கு பேசிக் ரிக்வயர்மெண்ட் இருக்கும் அதை நம்ம பிரார்த்திக்கிறோம் தன்னோ மித்ர தன் வருடா தன்னோ சத்தியமா தன்னையோ கிரகபதி பகவான பிரார்த்திச்சிட்டு இருக்கோம் கை கால் ஒழுங்கா இருக்கட்டும் காது நன்னா கேட்கட்டும் கண்ணு நன்னா பார்க்கட்டும் பழைய உபநிடத்து என்ன சார் அந்த புத்தகம் எடுத்து வச்சிருந்த பேரே மறந்து போயிருக்கேன் உபநிடத்து நடந்தோம் தெரியல அது என்ன அது புதுசான பேர் அது மட்டும் தெரியுது என்ன ஐயனும் அதான் ஐத்தரையம்மா வீடு புரியாத ஒரு உபநிடத்து சார் அது என்னத்தான் சொன்னாலும் தெரியும் அது வாட்டுக்கு போயிட்டு கடையில் ஒண்ணு ஞாபகம் பிரஜானம் பிரம்மாண்டம் ஞாபகம் இல்ல விவகாரம் இருக்க அப்படி ஒரு உபநிடத்து அப்ப என்ன நம்ம சொன்னது ஞாபகம் வைக்கக்கூடியதான ஒரு கெட்டி மனசுல இருக்கும் இவன் இல்ல தானா வராது என்ன அது ரொம்ப வரவழைச்சிருந்தாலும் கஷ்டமா இருக்கு நமக்கு என்ன இருக்கிறது எது மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மறக்க மாட்டேங்குது எதிராத்திர ஒருத்தர் வச்சார் சார் உங்களுக்கு இவனுக்கு புத்தி இருக்காருன்னு வச்சார் அவரை பாக்குறப்பெல்லாம் அந்த வசதி தான் ஞாபகம் வருது எல்லாம் மறந்துட்டோம்னா உபநிஷத்து ஞாபகம் வர மாட்டேங்குது ஒரு சோகம் வச்ச ஒரு சோகம் வர மாட்டேங்குது அவரை பார்த்ததுன்னு அன்னைக்கு வச்சது பார்த்ததா நீ சௌக்கியமா இருப்பா ஒவ்வொரு நாளும் ஏன் சுவாமி பிடிக்கேன் பகவான பாருங்க ஒவ்வொரு நாளும் சௌக்கியமா இருக்குன்னு நினைக்கப்படாதா சர்வேதனா சுகமா பார்த்து அவனை தவறாங்கிறா நம்மள வருஷமா சௌக்கியமா இருக்கான்னு எதிர்பார்க்கிறா அப்ப என்ன ஆச்சு சில பொருளை நான் மறக்கணும்னு நினைக்கிறான் அதை மறக்க மாட்டேங்குது உபயோகப்படுறது இந்த மனிதன் பண்ணினதான காப்பாற்றுறாரு பாபம் ஏன் பண்ண தெரிஞ்சண்டா பண்ணினேன், எப்பவோ பண்ணல. அப்ப எனக்கு இப்படி எல்லாம் துன்புறுத்தல் வரும்னு எனக்கு தெரியாது. யாரும் துக்கம் வேணும்னு நினைக்கல இருப்பாரு. ஆனா என்ன பண்ணினார், பாபம் நெச்சந்தி மாணவா, பாபத்தை யாரும் துக்கத்தை நெச்சந்தி இருந்தாலும் அதனுடைய சாதனமா இருக்கக்கூடியதான பாபத்தை பண்ணி கொண்டே இருக்கார். லோகத்துல எல்லா மனுஷனும் சுகம் வேணும் சுகம் வேணும் என்று நினைக்கிறான். ஆனா சுக சாதனமான புண்ணியத்தை பண்ண மாட்டேங்கிறார். ஏன் பண்ண மாட்டேங்கிறார், அது எப்படி பண்ணணும், இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அவனால உணர முடியல. அது உணரணும்னா என்ன பண்ணணும், அது போல ஆச்சாரியன் தேவை. அந்த ஆச்சாரியன் கணக்கிடமும் என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தை பிரதோஷம் பிரதோஷம் பகவான போய் செய்வீங்க. அதோ இங்க இருக்காரு, அவர் என்ன கபாலின்னு பேருக்கு எங்கிட்ட ஒரு பைசா இல்ல, நீங்க வந்து ஒண்ணு எதிர்பார்த்து வராதிங்கிறார். இன்னும் இப்படி சொல்றீங்களா என்ன, வராதுன்னு சொல்றேன். வந்த பிறகு பக்கத்துல அம்மா இருக்க கொஞ்சம் குடுங்க, அம்மா வந்து குடுன்னு சொன்ன நோன்னு சொல்ல மாட்டாளே. சுவாதீன வல்லபா, தன் இஷ்டப்படி ஆத்துக்காரர் வச்சுட்டு இருக்க. இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு மாதிரி தட்ட மாட்டார், எல்லாத்தையும் கொடுப்பார். விபூதியை கொடுத்தாலும் விபூதி அம்பாட்ட கிட்டது, அம்பாட்ட கமிச்சுட்டு அதை நம்ம இட்டுமையாத்திரபோதே தாரகாரே, எல்லா பாபங்களும் ஓடிய போயிடும், மலை போல பாபங்கள்லாம் தானா போகும்னு சொல்றல. அப்படி இந்த பகவான செய்தி விளையாட்டால் பிரதோஷ நேரத்தில் பகவான தியானம் பண்ணினேன். ஆச்சாரியர் தானா செய்தி வேற, நீங்க ஒன்றும் திருமணம் பண்ண வேண்டியதில்ல. தேவ ஸ்ரீகுரு ரூபமே பகவான் சட்டா தாவின் பவேத்தயம் வந்து என்ன பண்றேன், நம்மளோட தமாட்டா வீட்டு இருக்காரு. நம்ம அறியாமலேயே நமக்கு எல்லா விதமான துக்கங்களையும் எல்லாவற்றையும் போக்கடித்து நம்மளை உத்தரவு பண்றாரு சுவாமி. ஆகையால் அப்படிப்பட்டதான உபாசனத்தை மனுஷனுக்கு வேண்டியது என்ன, இவன் மனத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பாபத்தையும் அகற்றி இவனுக்கு வேதாந்தத்தை கேட்கறதுக்கு வேண்டியதான கேட்க விடாம தடுக்கக்கூடியதான பிரதிபிம்பங்களை அழிக்கக்கூடியதான பாபங்களை ஒழிக்கணும். இவன் இந்த ஊர்ல பட்சம் இருக்கணும் நம்பர் ஒன். அதற்கு பிறகு பிரம்ம தத்துவத்தை அறிவதற்கு வேண்டியதான ஒரு ட்ரைனிங் மனசுக்கு கொடுக்கணும். அது ரெண்டும் கொடுத்தோம்னா அதற்கு பிறகு இவன் வேதாந்தத்தை வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ரெண்டும் இல்லாமல் வெறுமனை சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம். என்ன பாஷ தெரியாத இடத்துல வேதாந்தம் கேட்டா போல என்ன, பகவான் ஒரு நாளைக்கு டவுனுக்கு வந்தேன் மறுபடியும் என்ன சாமி மறுபடியும் வைகுண்டலத்துக்கு போனேன். போனதுல அம்பாள் கேட்டான், என்ன அப்படின்னு கேட்டு வந்ததா, என்ன விசேஷம் என்ன விசேஷம் என்ன இருக்கு, வெளியே போயிட்டு வந்தா என்ன விஷயம் கேட்கறது சம்பிரதாயம் அப்படி வாழ்க்கை கேட்டமா இருக்கும். ஒண்ணும் இல்ல அப்படியே வந்தேன், ஒரு ஆச்சரியம் உமக்கும் ஒரு ஆச்சரியம் தான் இருக்கு. என்ன அச்சரியவத்யதிகேனம் அச்சரியவத் வதத்து கதைவதன்யா, ஒரே ஆச்சரியம் பாரதிய தேவன் ஒருத்தர் உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்க. இதில் எல்லாரும் அவர் சொல்றத புரியுறா போல கேட்கிறார், இவர் கேட்கறது பார்த்தா அவர் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன். அவரும் சொல்றார் இவாளும் கேட்கிறா அவருக்கும் நல்லா புரியுதா போல சொல்றேன் நினைப்பு, இவாளுக்கெல்லாம் நம்ம புரியுது நினைப்பு. கடைசியில என்ன ஆச்சு என்ன சொல்றாரு, நம்ம மக்கள்லாம் புரியாதுன்னு சொல்றேன். அவர் எல்லாம் என்ன கேட்கறா, நமக்கெல்லாம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். என்னவா தெரியுதா, ஒன்பதாவது உபநிஷத்து நடக்கிறது என்ன புரிஞ்சது அவருக்கும் அப்படி எனக்கும் அப்படின்ட்டோத்துல என்ன ஆச்சரியம், புரியாத மனசுக்கு எட்டாததான பொருளை இந்த சப்தம் வழியாக வாக்கு வழியாக இதை எடுத்து சொல்லி அதை புரியும்படி சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை தயார் பண்ணி எண்ணிக்கையோ ஒரு நாள் அவனுக்கும் புரியுது பார்த்தல, இதுதான் ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் அந்த அற்புதத்தை சொல்றதுக்கு வேண்டியதான அறியறதுக்கு வேண்டியதான ஒரு மனப்பான்மை நமக்கு வரும். அந்த மனப்பான்மை வரும்படி பண்றது உபநிஷத் ஆகையால் தான் இந்த உபநிஷத்துல உபாசனை. அதனால உபாசனைகள்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த உபாசனைகள்லாம் வெறுமனா படித்தாலே போறோம், இது மனசுல இருக்கிற பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு என்னென்ன உபாதம் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்காம, ஏன்னா மனசுல இருக்கிற சகல பாபமும் போறது. பாபம் போறது மட்டும் இல்ல, பாபம் போறதுனால நமக்கு என்ன இந்த வாழ்க்கையும் நன்மை இருக்கும். அதனால நீதி உபநிடத்துக்கு இதுக்கு ரொம்ப நிக்காது. இந்த உபநிடத்தை வெறுமனா நமக்கு புரியுதோ இல்லையோ காதால கேட்டுட்டோ வேறதுனால என்ன அர்ஜுனர், தினே தினே தவேதாந்த சிரவணாது பக்தி சவ்யுதாது குரு சுற்றுகையாலி பலம் லபேது. ஒவ்வொரு நாளும் எந்தது அக்ரஹோத்திர காரியம் பண்ணினா எவ்வளவு, எந்தது ஒரு நாளைக்கு ஒன்றுதான் பண்றதா, 80 அக்னிஹோத்திரம் ஒவ்வொரு நாளும் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ அத்தனை புண்ணியம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேர்றதா என்ன சுவாமியா, இந்த உபாசனத்துல அவ்வளவு பண்ணு. ஆனால் சுலபமாக புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம், பாபத்தை போக்கிக் கொள்ளலாம். அதற்கு மேல ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு வேண்டியதான ஒரு மனப்பான்மையும் நம்ம வரணித்துக் கொள்ளலாம். அதோட நிறுத்தி பிள்ளை நீங்க இன்னொன்னு தெளிவிச்சிருக்கேன். இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் வேதாந்தம், பாதியில ஆரம்பிச்சான் யோக மார்க்கத்தை, நான் பாட்டுக்கு பிராணாயம் பண்ணினா அது பண்ணா பகவான தியானம் பண்ண ஆரம்பிச்சா. குருஸ்வாமியா அவர் வந்து என்ன பண்ணார், முதல் மாசத்துல மூணு நாளுக்கு ஒரு தடவை என்ன பண்ணினார், ஏதோ கந்தமூலங்களை சாப்பிட்டார், அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டே இருக்கார் வேற காரியம் விட்டார். 2 மாசம் பகவான் பிரகேட்டு மாதிரி கோபம் வந்துருக்கு குழந்தைக்கு. என்ன அந்த சத்திரிய பிசுவாலியை தான் எடுத்துக்கின்ற காரியத்தை விடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், வெறும் பழத்தை மட்டும் சாப்பிடுறது ஆறு நாளைக்கு ஒரு தடவை ஆரம்பிச்சார். மூணாவது மாசம் ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை ஆரம்பிச்சார். இலையை தான் சாப்பிடுறது அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டேன்றார். நாலாவது மாசம் பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டார். அஞ்சாவது மாசம் இன்னும் பிரத்யட்சமா பகவான் எனக்கோ நாரதர் உபதேசம் பண்ணினார், ஒன்னமோ பகவதே வாசுதேவாயா இப்படி ஜாதசாட்ச மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். மந்திரம் மகத்தான வீரியத்தோடு கூடியிருக்கு. சொல்லிக் கொடுத்தது லோக குருவா இருக்கக்கூடியதான நாரத சுவாமி எப்பொழுதும் பகவானை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற மந்திரத்துல தப்பு இல்ல, உபதேசம் பண்ணின ஆச்சாரியனிடத்துல தப்பு இல்ல, என்னிடத்துலயும் ஒரு பரஸ்பரம் இல்லை. ஏன்னா சின்சியரா பண்ணிட்டு இருக்கேன். பலம் வரலன்னா ஏதோ ஒரு பிரதிபந்தம் இருக்கு. சரி, ஆறுத பார்த்தேன்னா காத்த உள்ள இழுத்தான் வெளியில விடல. பிராணாயம் பண்ணினா இழுத்து கட்டினா அதாவது அஞ்சாவது மாசம் பிராணனை வெளியில விடாமல் தபஸ் பண்ணிட்டாரு. என்ன பகவானும் அங்கிருந்து வந்து பிரத்யட்சம் ஆக வேண்டியதா நித்தந்தம் வந்து. அப்படிப்பட்ட வேற மனப்பான்மை நமக்கு இருக்கா இல்ல? ஏதோ ஆரம்பிக்கிறோம், கொஞ்ச நாள் ஆகுது. இதுக்குள்ள உத்தியோகத்துல டெல்லிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். என்ன கடவுள் யமதர்ம ராஜாவோட பார்த்தார் அங்கேயே டிரான்ஸ்பர் போறதா இல்லையா டவுட்டா? சரியான சந்தர்ப்பத்தில் சொல்லப்படாது சார். நீங்க உபரிஷத்து முடிச்சது அடுத்த உடல ஆரம்பிக்கிறது இல்ல, நச்சிக்கிறது யமதர்ம ராஜா பார்த்தார் இன்னையோட நாளைக்கு ட்ரெயின் ஏறணும் என்ன பண்ண போறேன். வேக வந்து சாப்பிட்டு சொன்னார், சாமி இந்த இடத்துல விட்டா ஒரு ரெண்டு ஸ்டாப் நடத்தி விடுங்க. இவருக்கு இங்க பெரிய விசாரம் இருக்கேன், என் வாழ்க்கையே விசாரமா இருக்கு. வாழ்க்கைக்காரர் நாலு பக்கம் விசாரம் பண்ணிருக்காரு. அன்னைக்கு முதல்ல மங்களம் சொல்லுங்க, பிரம்மாதான் மங்களம் பரம்பரை என்ன பண்றதுன்னு. இப்படி இருக்குதுன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சோம்னா இப்படி இன்னல்கள்லாம் வரும். ஒரு வேலை பிராமணன் போயிட்டு வச்சுக்கோ, அப்ப அவனுடைய கதி என்ன? இந்த சந்தேகங்கள்லாம் நமக்கு இங்க வரல. இது பிராணம் போகாத அர்ஜுனனுக்கே இந்த சந்தேகம் வந்து. நான் பட்டம் ஆரம்பிச்சிருக்கேன், நீ சொல்லிட்டேன் இருக்கிற பகவத் கீதையா நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன், ஆறாவது அத்தியாயம் எல்லா யோகத்தையும் வரிசையா சொல்லிட்டேன். இத்தனையும் சொன்னத நடுவுல இது ஆரம்பிச்சு பண்றதுக்குள்ளேயே பிராணம் போயிடுதுன்னு சார் தங்கதை எந்த வழியா அடைவார் அடிச்சது. ஒரே மேகம் முக்தமா இருந்தது, வேகாத்து அடிச்சதுமே மேகம் அப்படி தனித்தனியா பிரிஞ்சு போயிடுச்சோ. அப்படி நாம் பண்ணினதான உபாசனைகள்ல நாம் பண்ணினதான அறிவல்ல, ஒரு சம்சாரத்துல ஒரு துக்கம் வந்து எல்லாத்தையும் தண்டி அடிச்சு விடுமா? மரணம் வந்தா எல்லாமே போயிடுமா? வேஸ்டா போயிடுமா? சரியான கேள்வி. பகவான் பார்த்தா கவலைப்படாதப்பா, என்ன ஒரு தரம் யார் மனசானோ இனிமேல் அவனுக்கு ஒரு நாள் நகி கல்யாணம் ஒரு நாள் யோக மார்க்கத்துல காலடி எடுத்து வச்சவனுக்கு இனிமேல் எங்க போற அவங்க குரு உம்மை பக்கத்துலயே இருக்கு. ஒண்ணும் ஆகாது ஆகாது, மொட்டை வர பரிய உன்னை விட போறது இல்லை. என்ன பண்ணுவார் இதுவாறு இந்த தென்னாலந்தாலும் அடுத்ததா இவன் மரணானந்தரும் சர்க்கலோகத்தில் இருந்து பிரம்மலோகத்தில் இருந்து சகல விதமான புண்ணிய கர்மாக்களையும் அனுபவித்து அதற்கு பிறகு என்ன ஒரு ராஜா வம்சத்துல பிறந்து அங்கேயும் எல்லா பாவங்களையும் அனுபவிச்சு அதற்கு பிறகு இந்த இடத்துல எந்த உபநிடத்துல நச்சிகேத விதம் ராஜா மீட் பண்ண இடத்துல வந்து அதுக்கு மேல ஆரம்பிச்சு அவனுக்கு அந்த ஜன்மாவது முக்தி அடைவார். அப்படி இல்லைன்னா அடுத்ததாக ஒரு யோகியினுடைய வீட்டுல பிறந்து எல்லாத்தையும் விட்டு அந்த சாஸ்திரங்கள்லாம் பார்த்து மறுபடியும் அந்த சத்திரத்தான் புத்திதம் யோகம் லபத்தே பௌர்வதைகம். அந்த பௌர்வ தெய்வீகம் போன ஜென்மாவில எங்க விட்டானோ அந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சு அவன் நிச்சயமாக பலத்தை அடைய போகிறார் அப்படின்னு சொன்ன. இந்த வழியை நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு உபாசனையை கொடுக்கறது. அதோட இன்னொரு விசேஷம் என்ன சுவாமி, உபநிடத்தை ஆரம்பிச்சு மாட்டேன் இது தனியும் முதல்ல தெளிவிட்டேன் அப்புறம் உபநிடத்துக்கு சொல்ல போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாதையில் இல்லாமல் நம்ம வந்து அடுத்த ஜென்மாவே வேண்டாம் சார், அடுத்த ஜென்மான்னு ஆரம்பிச்சு அது ராஜா வீட்டுல பிறந்து ஆனா தெரியாம தப்பு பண்ணி இது ஜென்மாவே வேண்டாம் சொன்னார். அப்படியா கிரமமுக்தி பலக்கமாக இந்த ஜென்மாவில இருந்து நேரா பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே சனக்க சனந்தன சனக்குமார சனஸ்துஜாதி எல்லாம் சொல்லி அவள்கிட்ட வேதாந்த வாஸ்து அதை நன்றாக புரிந்து கொண்டு அங்கிருந்தே முக்தி அடையக்கூடியதான ஒரு வழி, அதையும் சொல்லக்கூடியதான் உபாசனங்கள். அப்படி இத்தான உபாசனங்களும் நமக்கு தெரியும். ஆகையால் உபாசனங்கள்லாம் எத்தனை கேட்டகரைஸ் பண்ணிருக்கேன், ஒண்ணு இப்ப பாப்பம் போய் இந்த உலகத்துல போற மரண பரியந்தம் சௌக்கியமா இருக்கக்கூடியதான உபாசனம், புண்ணியத்தை அதிகமாக கொடுத்து இந்த வாழ்க்கையை நன்றாக இருக்கக்கூடியதான ஒரு உபாசனம், இதுக்கு அபியுதய பலம். ரெண்டாவது சர்க்கலோகத்திலையும் சகல விதமான சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியதான உபாசனம், பிரம்மலோகத்துக்கு போய் அங்கிருந்து யோக பிரஷ்டனாக இருக்கக்கூடியதான உபாசனங்கள், பிரம்மலோகத்திலேயே போய் கிரமமுக்தி பலகமான உபாசனத்தை உபாசனங்கள், இல்லை இங்கேயே வேதாந்த வாசி இங்கேயே சத்யமுக்தி அடையக்கூடியதான மனசை பெருபாகம் பண்ணக்கூடியதான உபாசனங்கள், இத்தனை உபாசனங்களும் இங்கே பண்ணும். அதற்காகத்தான் அப்படின்னு உபாசனை ஆரம்பிச்சிருக்குன்னு ஆச்சாரியா இதற்கு முன்னால சொன்னதான சாந்தோக்கிய உபநிடத்துக்கு முன்னால இருந்தது உபநிடத்துக்கு சாந்தோக்கியம்னு பெருது சந்தோக சாகைக்கு சேர்ந்ததான உபநிடத்து ஆகையில் சாந்தோக்கியம் சந்தோகம்னா காமவேதிகள் அர்த்தம். அந்த சந்தோக சாகைக்கு சேர்ந்ததான் சமவேதத்துக்கு சேர்ந்ததான் இந்த உபநிடத்துல. இதற்கு முன்பாகமானது கர்மா உபாசனை எல்லாம் சொல்லியிருக்க, அத்தனையும் சொன்ன பிறகு அதற்கு பிறகு வேதாந்தத்துக்கு வேண்டியதான உபாசனம் இங்கே சொல்லப்படுகிறது. தானி ஏ தானி உபாசனானி தத்வசுத்திகரத்வேனா வஸ்துதத்துவ அவபாசகத்வாது. இந்த உபாசனைகள்லாம் என்ன பண்றது, தத்துவ சுத்திகரத்வேனா தத்துவம் மனசு மனசை கிளென்ஸ் பண்றது, மனசை கிளீன் பண்ணணும். மனசுல என்ன அழுக்கு இருக்கு, என்ன அழுக்கு இருக்கு மனசுல, பாபங்கிற அழுக்கு. பாபங்கிற அழுக்க வந்து தொடச்சு எடுக்க முடியுமா, முடியாது. அது எதனால போக்க முடியும், சோப்பெல்லாம் நடக்காது, அதுக்கு ரின்னு எல்லாம் போட்ட பிரயோஜனம் இல்ல, அது மனசு எங்கேயோ இருக்கு. அதை போக்கடிக்கணுமே என்ன பண்ணணும், உபாசனை தான். மனசுல பகவான தியானம் பண்ணணும், உபனிஷத்தை கேட்கணும், கேட்கல மனசுல இருக்கக்கூடியதான சகல விதமான பாபமும் போறது. சத்த சுத்திகரத்வேன சார், மனசு சுத்தமானா என்னாச்சு, நம்ம கண்ணாடி சுத்தமா இருக்கிறது, புழுதி படிஞ்சிருந்தது, அந்த புழுதையெல்லாம் ஒரு பேப்பரால எடுத்து நன்றாக தொடத்து, இப்ப முகம் பார்த்தேன்னா அழகா தோட்டம். முன்னால முகம் எப்படி இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது. அவள வெளியில இருந்தாலும் பார்த்தாலும் கொஞ்சம் பிரவுன் ஷேப்பா இருக்க கண்ணு, அதுக்கு மேல அவ்வளவு தூசி கட்டு. இப்ப அந்த கண்ணாடியை தொடச்சோமேனால் அழகாக இருக்கு. அதே விதமாக மனசுங்கிற கண்ணாடியை உபாசனால தொடச்சோமேனால் இப்ப எப்படி இருக்கு, வஸ்து தத்துவ அவபாச தத்துவம்.